இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். ரெண்டு தீமத்தேயு 2:9-10
2 Timothy 2:10
இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவவசனம் கட்டப்படவில்லை. தேவவசனம் எளிமையாக எல்லாருக்கும் போய் சேரும்படியாக அறிவிக்கப்படுகிறது. அது இரவும் பகலும் அறிவை தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை புரிகிறது. அப்படி ரேடியோவிலையும் டிவியிலையும் எங்கே திரும்பினாலும் தேவனுடைய வசனம் தாராளமாய் கிடைக்கிறது. ஆனால் தேவனுடைய சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ரட்சிப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த ரட்சிப்பின் நற்செய்தி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற சமயத்தில் யார் வேண்டுமானாலும் தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை அறிவிப்பதனுடைய நோக்கம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய சந்ததி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆதாம் இழந்து போனதை மீட்பதற்காக வந்தார், மேலும் ஆதாமுடைய சந்ததியை அதனாலே உருவாக்கும்படியாக வந்தார். அப்படின்னா 144,000 பேரை அடையாளம் காண்பதற்காக மட்டும்தான் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தேவன் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்தோடு தான் பூமியில் வந்தார். ஆனால் ரட்சிப்பு இலவசம், யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அறிவிப்பதனுடைய நோக்கம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது 144,000 வரிசையில் வருகிற ஜனங்களுக்கு தான் தேவனுடைய ரட்சிப்பை தேவன் அறிவிக்கிறார். அவங்களுக்கு அறிவிச்சாச்சுன்னா என்ன ஆகும், அவங்க மற்றவங்களுக்கு எளிமையாக அறிவிச்சிருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு இலவசம். ஆனால் ரட்சிப்பு அறிவிப்பதனுடைய நோக்கம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பினுடைய நற்செய்தி போய் சேரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், சகலத்தையும் அவர்கள் நிமித்தம் சகிக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அவர்கள்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா 144,000 வரிசையில் வர்றவங்க மட்டும்தான் ரட்சிப்பினுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. தீத்து 1:3-4 போதும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவன் வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இவர்களுக்கு ஆதாயப்படுத்திட்டா, இவர்களுக்கு அந்த சத்தியம் போய் சேர்ந்துச்சுன்னா இவர்கள் மூலம் அநேகருக்கு போய் சேரும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த வரிசையில் வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வரிசையில் வந்திருக்கிறேன், என்னை போல இருக்கிற அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட போகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். அதெல்லாம் அநேகர் கேட்டிருப்பாங்க, அநேகர் வந்து மற்றவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் பாவ மன்னிப்பு இலவசம், ரட்சிப்பு இலவசம். ஆனால் முக்கியமான நோக்கம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவமும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அப்ப இன்னைக்கு எல்லாரும் வச்சு போய் அறிவிக்கிறாங்க. யாருக்கு அறிவிக்கிறாங்க? ஏதோ ஒரு நோக்கத்தில் அறிவிக்கிறாங்க. சிலவங்க ஆதாயம் தர்றாங்க, சிலவங்க வியாதியஸ்தல சுகமாயிட்டுன்னு அறிவிக்கிறாங்க. அப்படியாக ரட்சிப்பு அறிவிக்கப்படாத ஜனங்களில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அறிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலாய் பவுல் எந்த நோக்கத்தோடு அறிவிச்சார்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த ரட்சிப்பினுடைய நற்செய்தி போய் சேர வேண்டும். அப்போ அவங்களுக்கு போய் சேரும்போது அவங்கள் அநேகரை வந்து ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பு இலவசம் சொல்லி வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு வேணும் போது வச்சுட்டு வேண்டாம் போது தூக்கி வீசிடுறாங்க. காரணம், ரட்சிப்பு எப்போ வேணாலும் இலவசம், எப்போ வேணால் வாங்கிக்கலான்னு. அப்படி ஒரு தடவை வாங்கிட்டு ஏனாதான தூக்கி போட்டு போனவங்களுக்கு திரும்பவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகும்போது அதற்கு அதிகமான விலையை கொடுக்க வேண்டியது வரும். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை அறியும்படி உண்டான வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவற விடும் பொழுது அல்லது ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அனுபவித்த பின்பு பரிசுத்தாவியின் பரம அழைப்பையும் இனிவேறு பலன்களை அனுபவித்த பின்பு இந்த உலகத்தை பின்பற்றி தேவனுடைய ரட்சிப்பு இலவசம் இது எப்போ வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தூக்கி வீசிட்டு போகிறவங்களுடைய வாழ்க்கை பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியாக அப்போஸ்தலாய் பவுல் தேவபக்தியுடைய விசுவாசமும் அறிவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அப்படின்னா 144,000 வரிசையில் வருகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்போஸ்தலனாய் பவுல் சுவிசேஷம் அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். யோவான் 9:29 29-33 யோவான் 9:29-33 மகிமை பூமியிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அற்புதம் அடையாளங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்றாங்க? திரும்பவும் பழைய மோசையனுடைய காரியத்துக்கு போகலாம், திரும்பி எழுத்தின்படி உண்டான காரியங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை முக்கியமாக படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தள்ளுகிறார்கள். அப்பொழுது நம்ம அந்த காரியத்தில் பார்க்கும்போது மோசையோடு தேவன் பேசினார் என்று அறிவோம். ஆனால் உங்களோட நான் ஆண்டவர் பேசலை, இவன் எங்கேருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார்கள். மோசையோடு பேசினது எங்களுக்கு தெரியும், இந்த மனுஷனோட ஆண்டவர் பேசலை தெரியல. அறிவோம் அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னைக்கு அப்போஸ்தலனாய் பவுலையும் இந்த மாதிரி தான் ஜனங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டிதான் ஜெபம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வேண்டிதான் நற்செய்தி அறிவிச்சிருக்காரு. வேதத்தை இதுவரைக்கும் படித்தவங்க சரியாக படித்து உணராமல் அது தெளிவாக தெரியாமல் இது யாருக்காக எழுதப்பட்டது என்ன ஏதுன்னு புரியாமல் எப்படியே புரிஞ்சிட்டாங்க. ஆனால் இனிமேல் முதல் கொண்டு ரட்சிப்பினுடைய நற்செய்தி யாருக்காக ஆண்டவர் அறிவிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பினுடைய நற்செய்தியை அறிவிச்சிருக்கார். அப்படி அறிவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குருடன் வர்றான், ஆண்டவர் அவனை சுகமாக்குனாரு. சுகமாக்குனதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கிற வேதபாரம் பரிசெய்கிறோம், மோசே பேசினாருன்னு தெரியும், ஆனால் இவன் எங்கிருந்து வந்தாங்கிறது தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அநேக ஜனங்கள் மோசையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள்லாம் ரொம்ப எளிமையானது, திருடாது, பொய் சொல்லாது, இச்சியாது அப்படின்னா அது செய்யாமல் இருக்கிறோம், அதனால் நீதிமான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, செய்யாதேன்னு மட்டும் சொல்லாம செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தள்ளுகிறார்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களையும் இன்றைக்கு இருக்கிற பரிசேயரும் சத்துசேயரும் வேதபாரகரும் மொட்டாட்டம் பண்ணி என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தையை தள்ளுகிறார்கள். கடைசி என்ன சொல்றாங்க, இவன் எங்கிருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. வருகிற நாட்கள்ல 144,000 வரிசையில வந்து தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற அநேக ஜனங்களையும் ஜனங்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, இவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியலையா, இப்பதான் கொஞ்ச நாளா இந்த பக்கம் ஒளியும் செஞ்சிட்டு இருக்காரு, என்னமோ பெரிய நியாயம் பேசிட்டு இருக்காரு, பெரிய வசனம் சத்திய வசனம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சொல்லுவாங்க, என்னை அநேகம் பேரையும் சொல்லுவாங்க. அப்படின்னா தேவனுடைய நற்செய்தி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு இலவசம், அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இறைச்சியும் இலவசம்னு சொல்லிட்டு தூக்கி போடாம அப்படியே வச்சாந்தான்னா அவங்களுக்கு நல்லது. அப்புறம் இந்த பிறவிக்குருடன் ஒரு காரியம் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப 144,000 வரிசையில வந்தவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த சமயத்துல யாராவது தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு சித்தமானதை, நற்கிரியில் இல்லை நற்கிரியில் இருக்குது, அதில் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது பகுத்தறிஞ்சு செஞ்சா ஒரு சமயம் அவனுக்கு செவி கொடுப்பார். அதனால் ஆண்டவர்கிட்ட வர்றவங்களை யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் அவருடைய வந்த நோக்கம் 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிப்பது தான் அவருடைய நோக்கம். அதனால் தேவனுடைய வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை, தேவனுடைய வசனம் இலவசம். பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆனால் ரட்சிப்பின் நற்செய்தி 144,000 பேருக்கு மட்டும்தான் அறிவிக்கப்படுகிறது. அதில் யாராவது பங்கடையும்னு சொல்லி நினைச்சா அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவர்களும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அப்படின்னா பிறவி குருடன், அவனை சுகமாக்கவே முடியாது, யாருனாலும் எந்த வைத்தியனாலே சுகமாக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவரை ஒருத்தர் சுகமாக ஆக்கியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி மனுஷனை இவங்க தெரியலன்னு சொல்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த கண் பார்வை அடைஞ்சவன் சொல்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுகளே உருவாகலை. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை முற்றிலுமாக நீக்கி அவர்கள் பார்வையடைய செய்யும். அப்போ இது தேவனால் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் மட்டும்தான் அல்லது தேவனுடைய சத்திய வசனத்தில் மூலம் வந்தவர்கள் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை நீக்க முடியும். அவங்க தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய இந்த காரியத்தை செய்ய முடியாது. 1 பேதுரு 2:4-9 2:4-9
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாடப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கல்லை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாடப்பட்டதுமாய் இருக்கிற மூலக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையாடப்பட்டதும் கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான உயிரிடத்திற்கு வரவேற்றவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
போதும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறார்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் யாராவது தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பிலே உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் சியோனில் இருக்கிற மூளைக்கல்லிலே இடறி விழுகிறார்கள். இடறி விழுந்தாச்சுன்னா அவர்கள் கீழ்ப்பிடியாமையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். திரும்பவும் சொல்கிறேன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையாய் முன்னேறி வரும்பொழுது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் மாறுகிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் யாராவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பு இலவசம் என்று ஏற்றுக்கொண்டு வேற ஏதாவது உலக பிரகாரமான காரியத்திற்கு ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிறவர்கள் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர்கள் இடறி போனால் அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அந்த திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வசனத்தில் இடறி விழுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி உலக காரியத்துக்கு ஏதோ சொந்த காரியத்துக்கு இப்போ கிறிஸ்தவங்களாக மாறிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கூலில் படிக்க இடம் கிடைக்கும், அல்லது வீடு கிடைக்கும், தோட்டம் கிடைக்கும், அல்லது அந்த சர்ச்சில் பாஸ்டரைய பேரை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வருகிறவர்களாக இருந்தால் அவர்கள் இடறுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த கடைசி நாட்களிலே உண்மையாக தேவனுடைய சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழுகிறவர்கள் பரிசுத்த சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தால் அவர்கள் அவருடைய இரட்சிப்பினுடைய நிலைமை நாளானது கிரியை வெளிப்படுத்தும், அவர்கள் இடறி விழுவார்கள். அவர்கள் இடறுவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய இரட்சிப்பு இடறுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது தேவனால் பரிசுத்த சந்ததியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுவதற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை பரிசோதிக்கணும். கடைசி நாட்களில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு, ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. அதே மாதிரி வசனத்தினுடைய உயிர் தேடுதல்லையும் பைபிள் இன்றைக்கு படித்த மாதிரி இருக்காது, இல்லை நேற்று வரைக்கும் படித்த மாதிரி இருக்காது, இன்னும் வந்து பைபிளே மாறப்போகுது சொல்லப்போனால். ஏன்னா ரட்சிப்பு வந்து எல்லாரும் இலவசம் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கிட்டு வந்தாங்க, தேவையான விட்டுட்டு தேவையான எடுத்துக்கலாம்னு நினச்சாங்க. இனி அப்படி முடியாது. ரட்சிப்பை இழந்தவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு போனாதான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரட்சிப்பை பெற்று இழக்காதவர்கள் புதிதாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே போகிறார்கள். சத்தியத்துக்காக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ உலக பிரகாரமான காரியத்திற்காக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்நாள்களை போக்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சியோனில் இருக்கிற மூளைக்கல்லில் இடறி விழுந்து அது இடறுவதற்காக நியமிக்கப்பட்டவருடைய வரிசையில் கீழ்ப்பிடியாமையின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 8-11 வரை
அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவர்களிடத்தில் விசுவாசமாய்த்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற தங்களோடு உள்ளவர்களாய் பலி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும இரட்சிப்பை அடைகிறீர்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 8 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 பேதுர
ரெண்டு பேதரு, ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம்
இவைகள் உங்களுக்கு பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்வளவாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும்.
போதும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஒருவன் மறுபடி ஜலத்தினால் மறுபடி பறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். ஆவியில மறுபடி பறக்கும் போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அப்ப இங்க நாம பாக்குறோம், ரெண்டு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு முன்னால அநேக நற்காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய கனிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்மளுக்கு இருந்ததுதான் தேவனை அறிகிற அறிவும் அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வட்டாது. அப்படின்னா கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு நம்மளுக்குள்ள இருக்குது, ஆனால் நம்ம கனி கொடுக்குறோமா? இல்லை. கனினா மற்றவன் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். கனினா பழங்கள், கிரியைகள்,
நற்கிரியைகள்.
அந்த கனியை வந்து அவரவரும் கொடுக்குற மாதிரி அந்த கனி அடுத்தவங்க புரியாதுற மாதிரி தான் தானே அது வந்து கனின்னு சொல்ல முடியும். நம்மளே வச்சுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? இல்லையா, நாம சொல்ல முடியாது. நம்ம கனியை அடுத்தவன் தான் சாப்பிட்டு சொல்லணும். யார் சொல்லுவா? அது மற்றவங்க சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம செஞ்ச சாப்பாடை அடுத்தவன் சாப்பிட்டு பார்த்துட்டதுன்னு சொல்லணும், இது நல்லா இருக்குது இல்லையான்னு. அதனால நாம் கனி கொடுக்குறோன்னு சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்தவங்க பார்த்து சொல்லணும், இவங்க கனி கொடுக்குறாங்க, இந்த கனி இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, தவறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படி கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே நாம் மறந்தவர்களாக இருந்தால் கிறிஸ்து கனி கொடுத்தது போல நாமளும் நற்கிரியே உள்ளவர்களாக இருப்போம். அப்படி நாம் கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே கனி இல்லாதவர்களாக இருந்தால், இப்போதான் அங்கே வருது, இவைகள் இல்லாதவன் எவனோ, அப்படின்னா தேவனை குறித்து அறிகிற அறிவும் இல்லை, அவன் வீணராகவும் இருக்கிறான், அவன் கனியும் கொடுக்க மாட்டேங்கிறான். தேவனுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு இல்லை, வீணராக இருக்கிறான், கனியும் கொடுக்க மாட்டேங்கிறானா? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சரிவு போன குருடனாக இருந்தான். அப்போ பிறவி குருடனை கூட குணமாக்கிடலாம் மாட்டிருக்குது. பாதியில் குருடானவனை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆங்கில வேதாந்தத்தில் இவன் கிட்ட பார்வை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ மறுபடியும் பிறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு தூரமான காட்சி நம்மளுக்கு வேணும். கிட்ட பார்வை தூர பார்வைன்னு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தூரத்தில் இருக்கிற காரியங்களாம் நல்லா தெரியும், சிலவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காரியம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஆவிக்குரிய தரிசனம் தேவனுடைய வார்த்தையிலே நம்மளுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நம்ம கண்ணு குருடா போனது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நம்ம தரிசனத்துக்கு தெரியாது. பக்கமாக இருக்கிற காரியம் இருக்கு பாருங்க, அப்படின்னா நாளைக்கு என்ன சாப்பிட்லாம், ஒரு ரெண்டு நாளைக்கு, மூணு நாளைக்கு, ஒரு வாரம், பத்து நாளைக்கு கணக்கு போடுறத நம்மளுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அந்த கணக்கு போட தெரியாது. இப்போ கடன் வாங்கிட்டே இருக்கிறான், இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அந்த கணக்கு போட தெரியாது. இப்போ பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கடன் வாங்கி எப்படியும் சாப்பிட்றணும், இந்த பொருளை வாங்கிடணும். ஆனால் இது கொஞ்ச நாள் போகும்போது என்னவா மாறுங்கிறத கணக்கு போட தெரிஞ்சால் அவன் இப்போவே தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவான். அதனால் தேவனுடைய நற்கிரியல் இல்லாதவர்கள் தூரப்பார்வை இல்லாதவர்களாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையிலே பக்கமாக இருக்கிற கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதுதான் பெரிய உலகம் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் சகோதரரே அப்படின்னா ரொம்ப பாருங்கள் எப்படி அருமையாக சொல்கிறது சகோதரரே அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களே உங்கள் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில. ஏன்னா கல்யாண விருந்தை புசிக்கும் போது தேவனுடைய சத்தியமான வசனங்களை புசிக்கும் போது அழைக்கப்பட்டவங்கலேருந்து கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அந்த கொஞ்சம் பேரும் பார்த்தீங்கன்னா கல்யாண விருந்து நடக்கும்போது கல்யாண வசனம் இல்லாதனால அவனை கையங்காலம் கட்டி கொண்டு போய் புறமான இருளிலே போடுறாங்க. அப்படின்னா கல்யாண வஸ்திரங்கிறது தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை அறிவில் ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குண்டான நற்கிரியைகள் நம்மகிட்ட காணப்பட வேண்டும். அப்போ சத்திய வசனம் அறிஞ்சதுக்கு அப்புறம் உண்டான நற்கிரியைகள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும்போது நம்மளை மீண்டும் புறமான இருளில் அறியாமைக்கு கொண்டு போய் தேவன் தள்ளுகிறார். அதனால் என்னை யார் கையங்காலம் கட்டி வெளியே கொண்டு போய் போட முடியும்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே கையங்காலம் கட்டி போ அப்படி கொண்டு போய் வந்து இந்த இடத்துல இருந்தால் போதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு எல்லையை நியமிச்சிருவார். அவன் ஞானவான்கள்கிட்ட போக மாட்டான், வேதத்தை படிக்க மாட்டான், தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது. எல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு, எல்லாம் எத்தனையோ பிரசங்கம் கேட்டாச்சு, நான் எத்தனையோ பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து ஆண்டவர் இருன்னா அறியாமை அறியாமைகளை கொண்டு ஆண்டவர் வச்சிருவார். அதனால் தேவனுடைய வசனத்திலே பெற்றவர்கள் நற்கிரியை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் அவருடைய அழைப்பும் தெரிந்து எடுத்தலும் உறுதிப்படுத்தப்படும். அப்போ அழைக்கப்பட்டவங்க இருந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வரிசைக்கு வரலினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இடறி போயிடுவான். அப்போ நாம் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தும் போது நாம் ஒரு காலம் இடறுவதில்லை. அப்போ அழைக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வரிசைக்கு வரலினா அவன் இடறி போயிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு இருக்குது, நற்கிரியை கொடுக்க முடியல அப்படின்னா இடறிட்டான். அப்படி நாம் நற்கிரியை கொடுக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கூட பிரவேசம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். அப்படின்னா 1000 ஆண்டாட்சிக்குள்ள போகக்கூடிய அனுமதி ஆண்டவர் இப்போ தான் கொடுக்குறார். அப்போ 1000 ஆண்டாட்சிக்குள்ளே ஏன் இப்படி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறவங்க. அப்படின்னா 144,000 வரிசையில் வர்றவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இவங்க தேவனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். அப்படியாக தேவனுடைய நற்செய்தி அல்லது ரட்சிப்பின் நற்செய்தி தேவனை குறித்து அறிகிற அறிவு சத்தியமும் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 144,000 வரிசையில் வருகிற ஜனங்களுக்காக தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 22:11-14 மத்தேயு 22:11
எனக்கும்
வசனம் தெரியும், நானும் சத்திய வசனத்தினுடைய விருந்து சாப்பிட்டிருக்கிறேன், நான் அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் தேவனை குறித்து அறிவிக்க இருக்கிற மாதிரி நற்கிரியைகள் செய்ய வேண்டும், நற்கனிகள் கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். அப்படி ஆவிக்குரிய நற்கிரியைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதனை என்ன பண்ணுறாரு, சிநேகிதன் முதல்ல கூப்பிடுறாரு. ரொம்ப தூரமானவன் இல்லை, சிநேகிதனை கூப்பிட்டு நீ எப்படி இங்கே வந்தாய்? அவன் ஒன்றும் பேசலை. இவ்வளோ சத்தியம் தெரிஞ்சிருக்கிற இவ்வளவெல்லாம் வேதத்தை குறித்து அறிவு இருக்குது, ஏன் நற்கிரியை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம் ஒன்றும் பேச முடியல. ஆண்டவர் பார்த்தாரு பணிவிடைக்காரனை நோக்கி, அப்படின்னா கூட இருக்கிற மற்றவங்களை கூப்பிட்டு கையங்காலம் கட்டி புறம்பான இருளிலே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்னும் ஆண்டவர் கட்டி போட்டார்னா ஒரு மனுஷனை அங்கிருந்து அவனை விடுதலை ஆக்க முடியாது. அப்படி இன்றைக்கு கடைசி நாட்களிலே அநேகரை தேவனுடைய சபையிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை பெற்று உண்மை இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சத்தியம் பேசுகிறவங்களை, அநேக அதிக பிரசங்களை, அநேகம் முரட்டாட்டம் பண்ணுறவங்களை கையும் காலம் கட்டி அறியாமையில் போட போகிறார். இன்னைக்கு போட்டுட்டு தான் இருக்கார். அது தேவனுடைய ஆவியில் மற்றவங்களை பார்த்து கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன சத்தியம் பேசினாலும் சரி, என்ன ரகசியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நற்கிரியைகள் நாம் செய்ய வேண்டும். அப்படி நற்கிரியில் இல்லாத இருக்கிற சமயத்தில் தேவனே கையும் காலம் கட்டி நம்மளை கொண்டு அறியாமையில் போட்டுருவார். ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்கள கேட்டாச்சுன்னா என்னென்ன வசனம் தெரிஞ்சதோ அதெல்லாம் மறந்து போயிருக்கும். ஏன்னா நற்கிரியைகள் இல்லை. என்னை விட்டால் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற எத்தனையோ பேருடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய அறிவு ஒன்றுமே இருக்காது. புறஜாதி கூட ரொம்ப கேவலமானவங்களாக மாறியிருப்பாங்க. ரோமர் 8 ரோமர் 8:28 முதல் 31 வரை. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
போதும். அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கோம். அப்படின்னா நம்ம நினச்சிக்கோம் ஒரு வாரம் 10 என்று இல்லை, பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வர்ற பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே எல்லாவற்றையும் நம்மளுக்கு நன்மைக்காக வச்சிருக்கிறார். சில இடங்களில் சோதனை கஷ்டம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஜெயங்கொண்டு வருவார்கள். அந்த இந்த இது ஜெயிச்சு வந்தாதான் நீ வந்து யுத்தத்தில் நல்லா யுத்தம் பண்ண முடியும். இப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, அவங்கள நல்லா கொண்டு போய் சோஃபா செட்டில் உட்கார வச்சுட்டு நல்லா ஏசி ரூமில் படுக்க வச்சு எல்லாம் பண்ணி நல்லா சாப்பாடு கொடுத்து வச்சுருந்து யுத்தம் வந்தாச்சுன்னா போங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவனால் நடக்க முடியாது, நடக்க முடியாது. வெயிட்டு போட்டு ரொம்ப வயிறு பெருசாகிரும், கை கால் தசை ரொம்ப வளர்ந்துடும், ஓட முடியாது, நடக்க முடியாது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அதனால் யுத்தத்துக்கு இராணுவத்தில் ஆள் எடுக்கும்போது எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் 10 நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சேன்னா அப்புறம் எக்ஸசைஸ், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு காட்டுக்குள்ளே யாரும் பார்க்க மாட்டாங்க, வனத்துக்குள்ளே எக்ஸசைஸ் நடக்கும். மலை ஏறும்பாங்க, இறங்கும்பாங்க, கைத்தை கட்டி ஏறும்பாங்க, இறங்கும்பாங்க, இது எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்கணும். சில இடங்களில் ராத்திரியும் பகலும் அந்த ஒரு காட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க, அவன் அங்கேயே ஏதாவது செடிகளுக்குள்ளே போய் இருந்து குழி நோண்டி மறைஞ்சி ஒளிஞ்சு இருந்து அவன் வந்து தப்பிச்சு காலையில் அங்கே போகணும். அதே மாதிரி பனிப்பிரதேசங்களில் இப்படி யுத்தத்துக்கு ஆள் எடுக்கிறவங்கள ஒரு 6 இங்கே போடுவாங்க, 6 கடலில் போடுவாங்க, 6 வந்து ஊட்டியில் போடுவாங்க, 6 காஷ்மீரில் போடுவாங்க. இப்படி எல்லாம் தாண்டி தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் யுத்த வீரன் சொல்லுவாங்க. அது உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கம் செய்து. அப்போ ஆண்டவர் தம்முடைய யுத்தத்திற்கு அல்லது ஊழியத்திற்கு நல்ல ஆட்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க பிறந்ததுலேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தான் பிரித்து எடுத்திருக்காரு அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வசனம் நல்லா புரியும். அப்படி புரிஞ்சிட்டு வரும்போது கஷ்டங்கள் வந்ததுன்னா அது யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான திறமைகளை அவங்களே வளர்த்துக்குவாங்க. இப்படி நீ இந்த சோதனையை மேற்கொண்டு வா, இந்த கஷ்டத்தை ஜெயங்கொண்டு வா, இப்படி தீமை வந்தனா நன்மை செஞ்சு மேலே வா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்களை தாண்டி தாண்டி வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு ஊழியத்தில் வரும்போது பிரச்சனைகளை சந்திக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த பிரச்சனை தானா, இந்த பிரச்சனையை இப்படி தான் கையாளணும், இந்த பிரச்சனையை இப்படி தான் கையாளணும், அப்போ அதுக்குண்டான தேவ அறிவு அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ நிறைய இந்த பயிற்சியெல்லாம் எடுக்காமல் இப்படி ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னு வைங்களேன், திடீர்னு 50 பேர் இருப்பாங்க, ஒரு 30 பேர் ஒன்றே ஓடிடுவாங்க வேறு சபைக்கு, வேறு சபைக்கு ஒன்றுன்னா அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் இவர் சண்டை போடுவார், ஏன்னா சரியான பயிற்சி இல்லை. அப்போ போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தேவனுடைய வார்த்தையை திடமாக போதிக்கணும், அப்போ தான் ஜனங்கள் செதற மாட்டாங்க. இப்போ ஜனங்கள் செதறும் போது அவங்க பல கேள்விகளை கேட்குறாங்க, அதுக்குண்டான பதில் இவங்க ஊழியக்காரங்கிட்ட இல்லை. இப்போ உண்மையாகவே நிறைய பேர் வந்து இவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு, தேவனுடைய சத்தியத்தை உள்ளபடி பேசுகிறாரு, எங்களுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாருன்னு போகிறவங்க அதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள திருத்த முடியாது. ஆனால் தேவனுடைய மனுஷன் பகுத்தறிவுள்ளவனாக இருந்து தேவனுடைய சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். அப்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு பிறந்தது முதல் இன்று வரைக்கும் எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. 29வது வசனம் வாசிப்போம். போதும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் எப்படி இருக்குதோ அதே சாயலுக்கு மாற்றும்படியாக ஆண்டவர் தீர்மானித்து இருக்கிறார். ஆதாம் இறந்து போன ரட்சிப்பை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ 2வது ஆதாம்ங்கிற பேர் இருக்குது. இப்போ 2வது ஆதாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது ஆதாம் இறந்து போன இல்லை 1வது ஆதாம் இறந்து போனதை மீட்டு கொடுத்தார். அதை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட சத்திய வசனங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த ஆதாமுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதனால தேவனும் தேவனுடைய ரூபமும் சாயலுமாக இருக்கிற ஆதாமை இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரூபமும் சாயலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அளிக்கப்பட போகிறது. அதற்காக ஆண்டவர் முன்குறித்து சிறு வயசிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். 30வது வசனம்
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார்.
அதுக்கு அடுத்தது
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
போதும், அப்போது ஆண்டவரே பாருங்க, தமக்குன்னு ஒரு ஜனத்தை முதலே தீர்மானம் பண்ணி சின்ன வயசுலேருந்தே பிரித்து கொண்டு வராரு. அப்போ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மற்றவன் எல்லாருமே என்ன ஆவான், இடையில வந்து இடையில் விழுந்துருவான். தேவனுடைய முன் தீர்மானம் இல்லையா, அவன் என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். அப்படின்னா தேவனால் அன்னகரர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, தன்னைத்தான் அன்னவர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்படின்னா தேவனாலே பிறந்தவர்கள் உண்டு, தன்னைத்தான் அன்னவர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டுன்னா தன்னைத்தானே தேவனுடைய வசனத்திற்கு சமர்ப்பித்து கொண்டவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்படின்னா மனுஷர்களால் தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரட்சிப்பு கொஞ்ச நாளில் அவர்களை விட்டு போயிடும், அவர்கள் கொஞ்ச நாளில் இடறி விழுந்து இடர்களுக்காக நியமிக்கப்பட்டவருடைய வரிசையிலே போய் கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதனால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களோட கூட தேவன் இருக்கும் பொழுது மற்றவன் யாரும் விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய தொந்தரவு வரும் வெளியிலிருந்து, ஏன்னா தேவன் முன்குறிச்சிருக்காரு, சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குது, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, காணிக்கையை கொடுக்குறாரு, அல்லது வீடை கொடுக்குறாரு, காரை கொடுத்துருக்காரு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான காசை கொடுக்குறாரு, அப்படின்னெல்லாம் வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்ன அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, வீட்டில் சும்மாவாக உட்காந்துருக்காரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு வர்றாரு, இங்கே சபையை வச்சுருக்காரு அங்கே சபையை வச்சுருக்காரு, அவரை தேடி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. ஊழியக்காரங்களை பார்த்து, உண்மையான ஊழியக்காரங்களை பார்த்து, அப்படி உண்மையான அநேகம் பேர் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை பார்த்து அநேகர் பொறாமைப்பட்டு அவங்க தான் வந்து தேவனுடைய நியாயத்திற்கு ஆளாக இருக்காங்க. ஏன்னா தேவனுடைய தீர்மானம் என்னங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கான், இயேசு கிறிஸ்துகிட்ட போய் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, போதகரு நீர் இல்லாமல் வேற ஒருத்தரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அப்படின்னு. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கறதை பற்றி யோவான்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ யோவான் என்ன சொல்கிறான், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலேயே ஒருவனும் ஒன்றையும் செய்ய மாட்டான். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க உண்மையான தேவனுடைய காரியம் தான், தேவனுடைய செயல் தான் அப்படின்னு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. அப்படி எழும்பும்போது பழைய ஏற்பாட்டில் எப்படி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்னென்ன நியாய தீர்ப்பு நடந்தோ எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், யோவான் 3 அதிகாரத்தில் வருது. யோவான் 3 தேடி கண்டுபிடிங்க. ரோமர் 8:26-27. போதும், இயேசு கிறிஸ்து யாருக்கு வேண்டி ஜெபம் பண்றாரு,
நமக்கு வேண்டி.
யோவான் 3:27. ஆ, யோவான் 3:27. ஆண்டவர்கிட்டிருந்து அனுமதி கிடைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் சாப்பிட முடியும், ஞானமாக பேச முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும். தேவனுடைய அனுமதி இல்லைன்னா அவன் எந்த இடத்துக்கு போக முடியாது, ஆரோக்கியமாக இருக்க முடியாது, எந்த பொருளையும் வச்சுருக்க முடியாது. எல்லாமே ஆண்டவர் அனுமதித்தா மட்டும்தான் அந்த மனுஷன் பயன்படைய முடியும். சரி, இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். யாருக்கு வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார், யாருக்கு வேண்டி? ஆ, 27 வருது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறவர் ஆவியின் சித்தம் என்னது என்று அறிவார். ஆ, பரிசுத்தவான்கள் யாரு, 144,000 வருஷத்துல வர்றவங்க தான் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னா 144,000 வரிசையில் வர்றவங்க தான் பரிசுத்தவான்கள். அதனால் நமக்காகன்னு சொன்னால் பரிசுத்தவான்களுடைய வரிசையில் நாம் இருந்தால் தான் உண்டு, இல்லாட்டா இல்லை, இல்லைன்னா இடைக்கு தான் ஒழுகணும். அதனால் யாரை முன்குறிச்சிருக்காரோ அவரை அழைத்திருக்கிறார், அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களுக்காக வேண்டுதலும் செய்கிறார். இன்னும் பின்னால் வர வசனங்கள் அது இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்த போகுது. அப்படியாக தேவன் 144,000 பேருக்கு வேண்டி தான் ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுறாரு. அது இயேசு கிறிஸ்து பண்ண கடைசி ஜெபம். கெத்செமனேயில் பண்ணுறாரு, கெத்செமனேக்கு முன்னால் இங்கே பண்ணிடுறாரு. யாருக்கு? 144,000 பேருக்கு மிக உருக்கமாக ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தை யாருக்குமே கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. அந்த சிலுவையில் இருக்கிற 7 வசனம் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணது, அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக கடைசியாக ஜெபம் பண்ணுறாரு, ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அது சத்தியத்தின்படி பிறந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அந்த ஜெபம் யாருக்கு பண்ணதுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அடுத்தவனுக்கு புரியாது. யோவான் 1:12-14.
மகிமையை கண்டோம், போதும்.
இங்க வார்த்தை மாம்சம் ஆகுது, நிறைய பேர்த்துக்கு வார்த்தை மாம்சம் ஆக மாட்டேங்குது. வார்த்தை மாம்சமானாதான் கிறிஸ்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுவார். வார்த்தை மாம்சமாகிறதுக்கு முன்னால் மாம்சமாகாம திரும்பியும் வார்த்தைக்கே மறுபடியும் வந்தால் எப்படி இருக்கும்? வார்த்தை வந்து மாம்சமாகிறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்படின்னா பால் வந்து தயிர் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்குது, ஆனால் இந்த தயிர் ஆகாமல் திரும்பியும் பாலாகவே மாறுது. அதே மாதிரி வார்த்தை மாம்சமாகிறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாக இருந்து நற்கிரியை செய்தால் மட்டும்தான் அந்த தேவனுடைய வார்த்தையில் இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில் தான் அந்த வார்த்தை மாம்சமாகும், இல்லாட்டினா மாம்சமாகாது. இப்போ வார்த்தையும் இல்லாமல் மாம்சம் ஆகாமல் இடப்பட்ட நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம விசுவாசம்? மாம்சமும் ஆகல, ஆனால் ரெண்டுக்கும் இடப்பட்ட நிலையில் இருக்குது. அப்போ அதனுடைய நிலைமை, அந்த அந்த நிலைமை நம்முடைய சரீரத்தில் எப்படி இருக்கும்? பாதி மாம்சம் ஆகிருக்குது, பாதி மாம்சம் ஆகல. குஷ்டரோகம், பாதி மாம்சம் அழுகி இருக்கும், பாதி நல்லா இருக்கும். குஷ்டரோகம் மோசேக்கு விரோதமாக மீரியாம் பேசும்போது மீரியாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. அப்போ ஆரோன் என்ன சொல்கிறான்? பாதி மாம்சம் அழுகி செத்த பிள்ளை போல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறான். அப்படின்னா வார்த்தை மாம்சமாகாதவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குஷ்டரோகம் பிடிச்சிருக்கும். வார்த்தையிலையும் இருக்க மாட்டான், மாம்சமாகவும் இருக்க மாட்டான். அதுக்கு இதுக்கு நடையில் குஷ்டரோகம் சொன்னால் மாய்மாறும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை மாம்சமாக இருக்கிறவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறார்கள். குமாரனுடைய மகிமையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினாலே மறுபடி பிறந்தவங்கள் எல்லாமே முதற் பலன்கள். அப்படின்னா 144,000 வரிசையில் வருகிற ஜனங்கள். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். எழுத்தின்படியும் அதுதான், ஆவிக்குரியபடியும் அதே தான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். இப்போ சத்திய வசனத்தினால மறுபடி பிறந்திருக்காங்களா அல்லது ஸ்ரீயினிடத்தில் மறுபடி பிறந்திருக்காங்களா? யோபு 14:6 ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் நேர்ந்தவனுமாக
இருக்கிறான்.
எழுத்தின்படி இதுதான் அர்த்தம். அதே மாதிரி இது ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வந்தீங்கள. ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் சொன்னா சபையினுடைய மூலோபதேசத்தின்படி பிறந்தவன், வாழ்நாள் குறுகினவன். அப்படின்னா அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எத்தனை நாள் இருக்குன்னா 3 நாள் இருக்கும், இல்லை 3 மாதம் இருக்கும். சிலவங்களுக்கு 3 நாள் இருக்கும், சிலவங்களுக்கு 3 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம்
அவ்வளோதான்.
ஆஹா, அது வந்து வேறு இடத்துல இருக்குது. இங்கே சபையினுடைய மூலோபதேசத்தின்படி மறுபடி பறந்திருந்தானா அவனுடைய வாழ்நாள் குறுகினது. அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டானோ அதே மாதிரி திருப்பி பழைய நிலைமை மாறிடுவான். அவன் பூவை போல பூத்து அப்படின்னா கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டதனுடைய சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நற்காரியங்களை செஞ்சு ஊழியம் செஞ்சு அவளுக்கு ஆண்டவரனை ரசித்தார்னு அப்படி இப்படின்னு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற அட்ரஸே தெரியாது. ஆனால் சத்திய வசனத்தினால மறுபடி பறந்தால் அவர்கள் இந்த மாதிரி டாம் டூமெல்லாம் ஆடமாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. என்ன தேவனுடைய சித்தம் செய்யணுங்கிறத பார்த்து சரியான நேரத்தில் சரியான திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அதனால் தேவனே சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்யர்களில் நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், சத்திய வசனத்தினாலே நம்மளை மறுபடியும் பிறக்க செய்தார். அதான் அதனுடைய அர்த்தம். அதனால் ஸ்திரீன் மூலம் பிறக்கிறது நல்லதா அல்லது சபையினுடைய மூலோபதேசன்படி பிறக்கிறது நல்லதா சத்திய வசனத்தின்படி பிறக்கிறது நல்லதா எது நல்லதுங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம், யோவான் 17:6-9 யோவான் 17:6-9
நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்ததெல்லாம் உம்மாலே உண்டானவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே.
போதும். அப்போ ஆண்டவர் ஊழியம் செஞ்சதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சகல ஜனங்களுக்கும் ஊழியம் செய்யலை. ஆண்டவர் பேசின பிரசங்கம் வார்த்தை எல்லாமே யாருக்கு வேண்டி? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா 144,000 வரிசையில் வர்ற ஜனங்களுக்கு வேண்டி மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். அவர் இப்போ யோவான் 17:6 அவர்களுக்கு வேண்டி ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார் பூமியில் இருக்கும்போது. அப்போது ஜெபத்தில் அது சொல்லி காமிக்கிறார், நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், மற்றவர்களுக்கு வேண்டி அல்ல. ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்துருக்கார், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தி அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவன் பிறக்கும் முன்னே அவனை பேர் சொல்லி அழைச்சி ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்திருக்கார். அவன் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், அவன் எங்கே போனாலும் சரி தப்பிக்கவே முடியாது. அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்து வராது. அப்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் 144,000 வர ஜனங்கள் கடைசியாக சொல்கிறாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. தெளிவாக சொல்லிட்டாரு, நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வேண்டி ஜெபம் பண்ணலை, 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுறேன். காரணம், இவங்க தான் இந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஜனங்கள். மற்றவங்களாம் தேவனை பின்பற்றுவது எதுக்கு? அப்புற அடையாளத்துக்கு, ஆட்சியில் பங்கு கிடைக்குமா, பேய்த்தரத்தனை பார்த்துட்டு நிறைய பேர் ஓடி வந்து நம்மளைய மதிப்பாங்க அப்படின்னு, நம்மளுடைய வாழ்க்கையில் வருமானம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல காரணத்துக்கு ஆண்டவரை பின்பற்றுவார்கள். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக மட்டும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவார்கள். யோவான் 17:17-20 யோவான் 17:20
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை
விசுவாசிக்கிறவர்களாகவும் 144,000 பேருக்கு மட்டும் ஜெபம் பண்ணல, 144,000 மூலம் நடைபெறுகிற ஊழியத்திலே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபம் பண்ணுறாரு. முதலாவது 144,000 வரிசையில் வர ஜனங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த 144,000 பேர் மூலம் நடைபெறுகிற ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். ஒன்றா நம்ம 144,000 வரிசையில் வர ஜனங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க மூலம் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து ரெண்டு இல்லாமல் வேறு வழியில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குன்னு பின்பற்றிட்டு வந்தானா அவன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவன் இடையில் விழுந்துருவான். அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள 144,000 வரிசையில் வர்றதுக்கு உண்டான பங்கு தான் இருக்குது. ஆனால் 144,000 பேர் மூலம் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற எல்லா ஜனங்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா புறஜாதிகள் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் ஒன்றா 144,000 வரிசைக்கு வரணும், இல்லாட்டினா புறஜாதியாக மாறிடணும். இப்போ பாதிக்கு மேலே மாறிட்டான், இன்னென்ன புறஜாதியாக மாறுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேர் மட்டும்தான் அது இதுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆச்சாரமும் அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே இந்துக்கும் கிறிஸ்தவனுக்கு வித்தியாசம் தெரியாமல் நீ இந்துவா கிறிஸ்டினான்னு கேட்குற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கிறிஸ்தவங்க. அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார், அது பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுகிறார். அப்புறம் அவங்க மூலம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் காத்திருக்கிறது, அவர்களுக்காக ஒரு ஊழியத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் 144,000 வரிசையில் வர ஜனங்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார். அவங்களுடைய மூலம் பெரிய ஊழியத்தையும் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். மற்ற ஜனங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது, அல்லது மற்ற ஜனங்கள் எல்லாருமே சியோனில் இருக்கிற மூளைக்கழுவில் இடையில் விழுந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள். அதனால் நம்முடைய அழைப்பும் தேர்ந்தெடுப்பையும் நாம் தான் உறுதிப்படுத்திக்கணும். நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு மாற வேண்டும். அப்படின்னா நற்கிரியில் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியில் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் சியோனில் இருக்கிற மூளைக்களில் இடறி விழுந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக போய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு வருகிற சாபத்திற்கு நாம் அடிமையாக மாறுவோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சமயத்தில் வந்திருக்காங்க. நம்மளாம் அழைக்கப்பட்டவங்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக முன்னேறுகிறோமா, அல்லது அழைக்கப்பட்டவர்களாக மட்டும் இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமைக்கு மாறியிருக்காங்க. அப்போ அழைக்கப்பட்டவங்களுடைய வரிசையில் இன்றைக்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய வரிசைக்கும் போகலாம், அது அவங்கவுங்களுடைய கருத்தில் இருக்குது. அதனால் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்காக காத்திருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சாபம் காத்திருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.